When we spoke about the having a passion for God's house,
தேவனுடைய வீட்டை குறித்து தான பக்தி வைராக்கியத்தை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம்.
We saw the house of God is basically threefold.
தேவனுடைய வீடு என்பது மூன்று காரியங்களை குறிக்கிறது என்று பார்த்தோம்.
One is we personally are God's house.
ஒன்று தனிப்பட்ட விதத்திலே நாம் தேவனுடைய வீடாக இருக்கிறோம்.
The second is our family.
இரண்டாவது நம்முடைய குடும்பம்.
And the third is the church.
மூன்றாவது சபை.
And this is how the church is built, like a three story building.
இப்படித்தான் சபையானது ஒரு மூன்று மாடி கட்டடத்தை போல கட்டப்பட்டு வருகிறது.
Underneath the foundation is God's perfect love for us.
அதற்கு கீழாக அஸ்திவாரம் காணப்படுகிறது. அது என்னவென்றால் தேவன் என் மீது வைத்திருக்கிற பூரண அன்பு.
You know, just like a building will shake if the foundation is not strong.
அஸ்திவாரம் உறுதியா இல்லாவிட்டால் ஒரு கட்டடம் ஆட ஆரம்பித்து விடும்.
If you are wondering why your Christian life is shaking,
ஏன் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அசைகிறது என்று நீங்கள் யோசித்து பார்த்தால்,
it's probably because your foundation is not strong.
ஒருவேளை உங்களுடைய அஸ்திவாரம் வலிமையானதாக இல்லை என்று நீங்கள் கண்டுபிடிக்கலாம்.
That means you're not absolutely sure that God loves you like he loved Jesus.
தேவன் இயேசுவை நேசித்தது போலவே என்னையும் நேசிக்கிறான் என்ற முழு நிச்சயம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது.
That's very difficult to believe if Jesus himself had not said it.
இயேசுவே அதை சொல்லிராவிட்டால் அதை நம்புவது கடினமாக இருக்கும்.
Because we can understand that God loves Jesus because he was so perfect.
இயேசு பூர்ணவனாய் இருந்தபடினாலே தேவன் இயேசுவை நேசிக்கிறார் என்பதை நம்புவது அதில் எந்த சிக்கலும் இல்லை.
But to believe that he loves me to the same extent who are sinners, very difficult to believe.
ஆனால் பாவிகளாய் இருக்கிற நம்மையும் இயேசுவை நேசித்தது போல அதே அளவோடு கூட நம்மை நேசிக்கிறார் என்பதை நம்புவது சற்று கடினமாய் இருக்கிறது.
That's because, you know, as human beings we find it difficult to love a bad person like we love a good person.
அது ஏன் என்றால் நாம் நல்லவர்களை விட கெட்டவர்களை நேசிப்பது கடினம் நமக்கு.
So we think God is also like that.
தேவனும் அப்படித்தான் இருக்கிறார் என்று நாம் எண்ணுகிறோம்.
But I want to tell all of you that your Christian life will always be shaky if you are not sure of God's love.
தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற அந்த அன்பின் நிச்சயத்தை குறித்து நீங்கள் நிச்சயம் பெறாவிட்டால் எப்பொழுதுமே உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை அசைந்து கொண்டே இருக்கும், ஆடிக்கொண்டே இருக்கும்.
That's why, you know, when Peter was going to sin, the Lord said, I'm praying that your faith will not fail.
பேதுரு சோதிக்கப்படும் பொழுது உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் ஜெபித்துக் கொண்டு வேண்டிக் கொண்டேன் என்று இயேசு சொல்கிறார்.
And that faith means that even though I've fallen so much, God still loves me.
அந்த விசுவாசம் என்றால் என்ன? எத்தனையோ முறை நான் விழுந்தாலும் கூட இன்னும் தேவன் என்னை நேசிக்கிறார் என்பதாகும்.
And he wants me to come back to him.
அவர் இடையிலே மீண்டும் நான் திரும்பி வர அவர் விரும்புகிறார்.
He is willing to forgive me any number of times.
எத்தனை முறை வேண்டுமானாலும் நம்மை மன்னிப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார்.
But the more we sin and the more longer we take to come back to him, we are actually ruining our own lives.
எந்தளவு நாம் தாமதமாக அவரிடத்தில் வருகிறோமோ, தாமதமாக மனம் திரும்புகிறோமோ, அந்த அளவுக்கு அதிகமாக நம்மை நாமே கெடுத்துக் கொள்கிறோம் என்று நான் சொல்ல வேண்டும்.
When you are secure in the love of God,
தேவனுடைய அன்பிலே நீங்கள் பாதுகாப்பாக இருக்கும் பொழுது,
you will never again compare yourself with other people.
ஒரு காலம் நீங்கள் உங்களை மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்க மாட்டீர்கள்.
We compare ourselves with others and we feel very small because they are so gifted and so capable.
மற்றவளோடு கூட நம்மை ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் எவ்வளவு திறம்பெற்றவர்களாய் இருக்கிறார்களே, நான் அப்படி இல்லையே அப்படி என்று சொல்லி நம்முடைய கண்களுக்கு நாமே சிறியவர்களாய் மாறி விடுகிறோம்.
People are very rich.
அல்லது பணக்காரர்களோடு கூட உங்களை ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள்.
We feel so small.
அவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது மிகவும் சிறியவராக தென்படுகிறோம்.
That's because we are not secure in the love of God.
அது ஏன் என்று சொன்னால் தேவனுடைய அன்பிலே நாம் பாதுகாப்பான நிச்சயத்தை நாம் பெறவில்லை.
When you are secure in the love of God, you'll never feel small compared to another person.
தேவ அன்பிலே நீங்கள் பாதுகாப்பாக இருக்கும் பொழுது மற்றவரோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களை நீங்களே தாழ்ந்தவராக நீங்கள் எண்ணுவதில்லை.
And the other thing is, you will never look down on anybody who is lower than you in society.
அதே சமயத்திலே சமுதாயத்திலே உங்களை விட கீழ் நிலையில் இருக்கிறவர்களை பார்க்கும்பொழுது அவர்களை தாழ்வு குறைவாக நீங்கள் பார்ப்பதில்லை.
You will understand that all human beings are equal before God.
எல்லா மனிதர்களுமே தேவனுடைய கண்களுக்கு முன்பாக சமமானவர்கள் என்பதை நீங்கள் உணர ஆரம்பிக்கிறீர்கள்.
All these differences that we have among human beings are all made by men.
மனுஷர்கள் மத்தியிலே காணப்படுகிற எல்லா வித்தியாசங்களும் மனிதர்களாலே ஆக்கப்பட்டவை.
In God's eyes there is no difference.
தேவனுடைய கண்களிலே வித்தியாசமே இல்லை.
And when we are secure in God's love,
தேவனுடைய அன்பிலே நாம் பாதுகாப்பானவர்களாக இருக்கும் பொழுது,
we will see that all of us are equal.
நாம் எல்லாருமே சமமானவர்கள் என்பதை நாம் காண்போம்.
Rich person and the beggar are all equal before God.
பணக்காரனா இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, எல்லாருமே தேவனுடைய கண்களுக்கு முன்பாக சமமானவர்கள் தான்.
Whatever caste you may have come from,
நீங்கள் எந்த ஜாதியிலிருந்து வந்திருந்தாலும் சரி,
whatever country you come from,
எந்த நாட்டிலிருந்து நீங்கள் வந்திருந்தாலும் சரி,
part of India you come from,
இந்தியாவின் எந்த பகுதியிலிருந்து நீங்கள் வந்திருந்தாலும் சரி,
all equal before God.
தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாரும் சமமானவர்களாக இருக்கிறோம்.
Then we don't look down on anybody, we don't look up at anybody.
யாரையுமே மேலாகவும் என்னை வைத்து பார்ப்பதில்லை, யாரையும் கீழான நிலையிலே வைத்து பார்ப்பதில்லை.
And we are perfectly happy in the love of God.
தேவ அன்பிலே நாம் பூரண சந்தோஷமுள்ளவர்களாக இருக்கிறோம்.
Now that is the foundation of the Christian life.
இதுதான் கிறிஸ்தவ வாழ்விற்கு அடிப்படை அஸ்திவாரம்.
Now on that foundation,
இந்த அஸ்திவாரத்திலே,
we have to build first of all our personal life.
முதலாவதாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் கட்டியெழுப்ப வேண்டும்.
God is very interested in purifying our personal life.
நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சுத்திகரிப்பதிலே தேவன் எவ்வளவு விருப்பமுள்ளவராய் இருக்கிறார்.
I told you yesterday, more than you would care for your house, God is interested in his house.
உங்களுடைய வீட்டை குறித்து நீங்கள் அதிகமாக கவலைப்படுவதை காட்டிலும் மிக அதிகமாக தேவன் தம்முடைய வீட்டை குறித்து வைராக்கியமுள்ளவராய் இருக்கிறார்.
That's why God is interested in all the needs, all your needs.
ஆகவே தான் உங்களுடைய எல்லா தேவைகளிலேயும் தேவன் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார்.
Even your physical needs.
உங்களுடைய சரீர பிரகாரமான தேவைகளை கூட தேவன் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார்.
If you need food,
ஆகாரம் உங்களுக்கு தேவைப்பட்டால்,
once we read Jesus looked at people who were hungry, thousands of them,
ஆயிரக்கணக்கான மக்கள் பசியாயிருக்கிறது இயேசு கண்ணோக்கி
பார்த்தார்.
அவர்களை பார்க்கும்பொழுது அவர்கள் மீது மனதுருகினார் என்று வேதத்தில்
வாசிக்கிறோம். Let's give them some food.
இவர்களுக்கு சற்று ஆகாரம் கொடுப்போம் என்று சீஷர்களிடத்தில் சொல்கிறார்.
He is the same today.
அதே ஆண்டவர் இன்றைக்கு மாறாதவராக
இருக்கிறார். He cares for those who are hungry.
பசியாயிருக்கிறவர்களை பார்த்து கரிசனைப்படுகிறார்.
He used to look at sick people and feel compassion for them and heal them. வியாதியை
பார்த்து மனதுருகி அவர்களை சுகமாக்குகிறார்.
You must believe that he is the same today.
அவர் இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும்.
He still has compassion on those who are sick.
வியாதியாக இருக்கிறவர்கள் இன்றைக்கும் பார்க்கும்பொழுது அவர் மனதுருக்கமுள்ளவராக இருக்கிறார்.
If you are sick, he has compassion on you.
நீங்கள் வியாதிப்பட்டிருந்தால் அவர் உங்கள் மீது மனதுருக்குகிறார்.
We must ask him to heal us.
அவர் ஆண்டவரே என்னை சுகப்படுத்த வேண்டும் நாம் கேட்க வேண்டும்.
Because this body belongs to him.
ஏனென்றால் இந்த சரீரம் அவருக்கு சொந்தம்.
Then on top of that we build a family.
அவருக்கு மேலாக ஒரு குடும்பத்தை நாம் கட்டுகிறோம்.
Because only on top of that we can build a church.
ஏனென்றால் அதற்கு மேலாக தான் நாம் சபையை கட்ட முடியும்.
You can't build the third story before you build the second story.
இரண்டாவது தளத்தை கட்டாதபடிக்கு நாம் மூன்றாவது மாடியை கட்ட முடியாது.
And that's the great tragedy with many many preachers.
அநேக பிரசங்கர்களிடத்திலே காணப்படுகிற பரிதாபம் இதுதான்.
They don't have a good home life.
அவர்களுக்கு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை இல்லை.
But they try to build the church.
ஆனால் சபையை கட்ட முயற்சிக்கிறார்கள்.
And nowadays many preachers are not interested in building the church.
இந்த நாட்களிலே அநேக பிரசங்கியார்களுக்கு சபையை கட்டுவதில் விருப்பம் இல்லை.
They just want to go around as speakers in interdenominational meetings.
சபை பாகுபாடற்ற கூட்டங்களுக்கு சென்று பிரசங்கம் பண்ணுவதுதான் சிலருக்கு விருப்பமாக இருக்கிறது.
And then you get a big crowd because a lot of people come to listen to you.
உங்களை கேட்பதற்கு பெரிய கூட்டத்தார் வருகிறார்கள்.
But that's not how the apostle Paul did his work.
ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தை அப்படி செய்யவில்லை.
He never went around just to preach to people and go away.
அங்கே உங்கமாய் பிரசங்கித்து விட்டு அவர் போகவில்லை.
You never read that in the Acts of the Apostles.
அப்போஸ்தல நடவடிக்கைகளில் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் வாசிப்பதே இல்லை.
Today Christian work is done in a completely different way from the Acts of the Apostles.
அப்போஸ்தல நடவடிக்கைகளில் சொல்லப்பட்டதை காட்டிலும் இன்றைக்கு கிறிஸ்தவ ஊழியமானது முற்றிலும் வித்தியாசமான விதத்திலே செய்யப்படுகிறது.
Remember what we saw yesterday, that when Moses built the tabernacle, he built it exactly like God commanded.
மோசே பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும் பொழுது தேவன் தனக்கு கற்பித்தபடியே அவன் செய்தான்.
And if you see the way the apostles did God's work.
அப்போஸ்தலர்கள் தேவனுடைய பணியை எப்படி செய்தார்கள்?
They never went around like many preachers today, just have a big meeting for 2-3 days and go away somewhere.
இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரசங்கியார்கள் ஒரு இடத்துக்கு செல்கிறார்கள், 3-4 நாட்கள் கூட்டம் வைக்கிறார்கள், பின்னர் வேறு இடத்துக்கு செல்கிறார்கள். இது போல அவர்கள் போகவில்லை.
Preach somewhere else.
வேறு இடத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணுகிறார்கள்.
And never build a church anywhere.
எங்கேயுமே ஒரு சபை கட்டப்படுவதில்லை.
The apostles always built churches.
அப்போஸ்தலர்கள் எப்பொழுதும் சபைகளை கட்டுகிறார்கள்.
Everywhere they went,
எங்கெல்லாம் அவர்கள் சென்றார்களோ,
when they preached, their aim was to build a church there.
அவர்கள் பிரசங்கிக்கும் பொழுது அவருடைய நோக்கம் எல்லாம் இங்கு ஒரு சபை கட்டப்பட வேண்டும் என்று.
To build a local church, fellowship of people.
ஒரு ஜனங்களுடைய ஐக்கியத்தை கொண்டதான ஒரு ஸ்தல சபை.
And a home, a church is like a family.
ஒரு சபை ஒரு குடும்பத்தை போல இருக்கிறது.
It's God's family.
அது தேவனுடைய குடும்பம்.
And just like, you know, people born again are like children being born.
மறுபடியும் பிறக்கிற பிள்ளைகள் குடும்பத்திலே பிறக்கிற பிள்ளைகளை போலத்தான்.
So if an evangelist preaches and some people are saved,
ஒரு சுவிசேஷகர் பிரசங்கிக்கிறார், அதிலே ஒரு சிலர் ரட்சிக்கப்படுகிறார்கள்.
Nowadays there are so many meetings like that in Tamil Nadu.
தமிழ்நாட்டிலே இப்படி சுவிசேஷ கூட்டங்கள் பல இடங்களிலே பரவலாக நடைபெறுகிறது.
So many preachers come and have big meetings.
அநேக பிரசங்கியார்கள் வருகிறார்கள், திரளான கூட்டத்தை கூட்டி கூட்டம் நடத்துகிறார்கள்.
Ask people to raise their hands.
கரங்களை உயர்த்த சொல்கிறார்கள்.
And they accept the Lord.
அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
Okay. Those
சரி.
Children are born.
இப்பொழுது பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள்.
Now what do you do with the children that are born?
இப்பொழுது பிறந்த பிள்ளைகளை வைத்து என்ன செய்ய போகிறீர்கள்?
Where do they go?
அவர்கள் எங்கே போவார்கள்?
You can't give birth to children and just leave them on the road.
பிள்ளைகளை பெற்று ரோட்டிலே போட்டு விட்டு நான் போய் விட முடியாது.
That is another area where we differ from a lot of other Christian work.
மற்ற अनेक கிறிஸ்தவ ஊழியங்களை காட்டிலும் இந்த ஒரு பகுதியில் நாம் வித்தியாசமானவர்களாக இருக்கிறோம்.
When we have meetings we seek to lead people into a family.
நாம் கூட்டங்களை வைக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு நேராக நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த பிரயாசப்படுகிறோம்.
And I would not go wasting my time having meetings.
பல இடங்களிலே கூட்டங்களை
if you can't build a church.
ஒரு சபையை கட்டப்பட முடியாவிட்டால் அந்த இடத்துல போய் ஒரு கூட்டத்தை வைத்து என்னுடைய நேரத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை.
Because these children that are born again must be brought into a family just like when you have children you bring the child into a family.
நீங்கள் உங்கள் குடும்பத்திலே பிள்ளைகளை பெற்றால் அந்த பிள்ளைகளை குடும்பத்திலே கொண்டு வருகிறது போல ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளை நாம் ஒரு ஐக்கியத்துக்குள்ளாக கொண்டு வர வேண்டும்.
So the church is the family of God.
சபை என்பது தேவனுடைய குடும்பமாய் இருக்கிறது.
And in order to build God's family,
தேவனுடைய குடும்பத்தை கட்டுவதற்காக
the church,
சபை,
we must first of all have a practice in our own family.
முதலாவதாக நம்முடைய சொந்த குடும்பத்திலேயே ஒரு பயிற்சியை நாம் பெற வேண்டும்.
You know, if you can't take care of small family with 3-4 children,
3-4 பிள்ளைகளை உடைய ஒரு சிறு குடும்பத்தை நீங்கள் பொறுப்பெடுக்க முடியவில்லை என்றால்
how can you take care of a large family of 100-200 children?
100-200 பிள்ளைகளை கொண்ட ஒரு பெரிய குடும்பத்தை சபை எப்படி நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்த முடியும்?
That's what the Bible says in 1 Timothy chapter 3.
இதை தான் வேதம் 1 தீமோத்தேயு 3 அதிகாரத்திலே சொல்கிறது.
When it talks about the qualifications for being an elder in a church.
ஒரு சபையிலே மூப்பனா இருப்பதற்குரிய தகுதிகளை பற்றி பேசும்பொழுது இங்கே அதை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
1 Timothy 3:5.
1 தீமோத்தேயு 3:5.
Verse 4 it says an elder must be one who manages his own household well.
நான்காம் வசனத்திலே தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளையும் சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம்.
He must keep his children under control.
தன்னுடைய பிள்ளைகளை அவன் தன் கட்டுக்குள்ளாக வைத்திருக்க அறிய வேண்டும்.
Why is that important?
ஏன் அது மிக முக்கியமாக இருக்கிறது?
Here's the reason, verse 5.
ஐந்தாம் வசனத்திலே ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது.
If a man cannot take care of that small family of his.
ஒரு மனிதன் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறு குடும்பத்தை பொறுப்பெடுக்க முடியவில்லை என்றால் நடத்த முடியவில்லை என்றால்
how can he be an elder for a large family?
பெரிய சபைக்கு எப்படி தேவனுடைய சபைக்கு எப்படி தேவனுடைய குடும்பத்துக்கு எப்படி பொறுப்பானவனாய் மாற முடியும்?
So that is why we believe that a man who cannot bring up his own children properly must not be an elder in any church.
ஆகவே தான் தன்னுடைய சொந்த பிள்ளைகளை ஒழுங்கான விதத்திலே வளர்க்க முடியாத எந்த ஒரு சகோதரனும் ஒரு சபையிலே பொறுப்பெடுக்க முடியாது.
We don't want an elder brother who can just preach.
மூப்பர் என்பவர் பிரசங்க வரம் பெற்றிருக்க வேண்டும் என்று நாம் விரும்புவதில்லை.
There are so many people who can preach.
பிரசங்கிப்பதற்கு நிறைய பேர்கள் இருக்கிறார்கள்.
But we want to see how did he bring up his own family?
தன்னுடைய சொந்த குடும்பத்தை எப்படி அவர் கொண்டு வருகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும்.
You know, a lot of us can look very spiritual when we come to the church.
நாம் சபைக்கு வரும்பொழுது ஆவிக்குரியவர்கள் போல நாம் தோன்றுகிறோம், காட்சியளிக்கிறோம்.
But you can fool everybody in the church for 20 years
20 aandugalaga sabaiyile vendumanal ellarayum meemaatri appadi paasanga seidhu nadikkalam
but you can't fool your wife and children even for 6 months
anal 6 maadham kuda ungalaiya manaviyum pillaigalaiyum meemaatra mudiyadhu
especially your children
kurippaga ungal pillaigalai meemaatra mudiyadhu
they watch everything that you do in your home
ungalaiya kudumbathile neengal seigira ovvoru kaariyathiyum avargal koorndhu gamanithu kondirukkirargal
they watch how you behave when you are under some pressure
சில அழுத்தங்களுக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்லும் பொழுது எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று பார்க்கிறார்கள்
they watch how you talk to your husband or your wife
கணவனிடத்திலே மனைவியிடத்திலே எப்படி பேசுகிறீர்கள் என்பதையும் பிள்ளைகள் பார்க்கிறார்கள்
they watch how you handle money
பணத்தை எப்படி புழங்குகிறீர்கள் என்பதையும் பார்க்கிறார்கள்
they watch how you talk to a servant
ஒரு வேலைக்காரனிடத்திலே எப்படி நீங்கள் பேசுகிறீர்கள் என்பதை கவனிக்கிறார்கள்
they will even watch how you talk to a beggar
ஒரு பிச்சைக்காரனிடத்திலே எப்படி பேசுகிறீர்கள் என்பதையும் கவனிக்கிறார்கள்
and they will see everything in your life
வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் கண்ணோக்குகிறார்கள்
and if your children are traveling with you on a scooter
ஒரு ஸ்கூட்டரிலே உங்களுடைய பிள்ளைகள் உங்களோடு கூட பிரயாணம் செய்கிறார்கள் என்றால்
and there are other people who violate the traffic rules on the road
அங்கே சாலை விதிகளை மீறி நடக்கிறவர்கள் குறுக்கும் நெடுக்குமாய் போகிறவர்களை பார்க்கும் பொழுது
they will see how you behave
நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை பார்க்கிறார்கள்
whether you lose your temper
அங்கே உங்களுடைய
somebody else is violating the rules
வேறு யாராவது குறுக்கே போகும் பொழுது அவர்கள் மீது நீங்கள் கோபமாய் சாடுகிறீர்களா என்று பார்க்கிறார்கள்
other people in the church don't see that
சபையிலே உள்ள மற்ற மக்கள் அதை பார்ப்பதில்லை
because they are not with you all the time
என்றால் நாங்கள் உங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பதில்லை
people in the church will see you only on Sunday, maybe Wednesday.
சபையில் உள்ளவர்கள் உங்களை ஞாயிற்றுக்கிழமை அல்லது புதன்கிழமை தான் பார்ப்பார்கள்.
Just a few hours in a week.
ஒரு வாரத்திலே மிக குறுகிய மணி நேரங்களே உங்களை பார்ப்பார்கள்.
But your children watch you all the time.
ஆனாலும் உங்கள் பிள்ளைகளை எப்பொழுதுமே உங்கள் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
So it's when your children are grown up.
உங்கள் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு
that I can discover what type of person you are.
நீங்கள் எப்படிப்பட்ட நபரா இருக்கிறீர்கள் என்பதை நான் கண்டுபிடித்து விடுவேன்.
If your children are following the Lord,
உங்கள் பிள்ளைகள் தேவனை பின்பற்றுகளாக இருந்தால்,
then I know that you live that life at home.
நீங்கள் வீட்டிலே அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் என்பதை நான் கண்டுபிடிக்க முடியும்.
But if your children are not following the Lord,
உங்கள் பிள்ளைகள் தேவனை பின்பற்றவில்லை என்றால்,
then you may have just given other people an impression in the church that you are a very holy person.
சபையிலே மற்றவர் மத்தியிலே நான் ஒரு பெரிய பரிசுத்தவான் என்கிற ஒரு காட்சியை மட்டுமே நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள்.
So our children, the way they grow up are an indication of what we are.
ஆகவே நம்முடைய பிள்ளைகள் வளர்கிற விதம் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை காண்பிக்க கூடிய ஒரு கண்ணாடியாக இருக்கிறது.
And so he says here, when you appoint an elder, first of all see how he is bringing up his own children.
ஆகவே ஒரு மூப்பனை ஏற்படுத்தும் பொழுது முதலாவது அவர் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார் என்பதை பாருங்கள்.
You know, all children are naughty, but does he have control over his children?
எல்லா பிள்ளைகள் மீதும் எல்லாரும் எல்லா பிள்ளைகளும் ஒரே விதமா இருக்க மாட்டார், ஆனால் தன்னுடைய பிள்ளைகள் மீது அவருக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறதா?
No, children are sometimes misbehave. Small children, all children misbehave. சில சமயத்திலே
பிள்ளைகள் எல்லாரும் குறும்பு செய்கிறார்கள்.
But does the father have control over them?
ஆனால் தகப்பனுக்கு அவர்கள் மீது ஒரு கட்டுப்பாடு இருக்கிறதா?
There's no family where the children grow up without making any mistakes.
தவறே செய்யாமல் வளர்கிற பிள்ளைகள் எந்த குடும்பத்திலேயும் இல்லை.
He's not saying that your children should be that they never fight with each other or never have any quarrel.
பிள்ளைகள் சண்டை போடாதவர்களாய் எந்த பிரச்சனையும் பண்ணாதவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை.
That's not what the Bible says.
வேதம் அப்படி சொல்லவில்லை.
The point is, can you control your children?
உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கட்டுப்படுத்த முடியுமா?
Not with anger but with dignity, it says here.
இங்கே கோபத்தினாலே அல்ல, ஆனால் கண்ணியத்தினாலே கட்டுப்படுத்த முடியுமா?
Can you like a dignified father control your children?
ஒரு கண்ணியமுள்ள தகப்பனாய் நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது பிள்ளைகள் அதற்கு கட்டுப்படுகிறார்களா?
That means they listen to you.
அதாவது அப்பாவுக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கிறார்களா?
Yeah, then you can qualify to be an elder in the church.
அப்படியானால் நீங்கள் சபையிலே மூப்பராவதற்கு தகுதி பெற்றவளாய்
இருக்கிறீர்கள். So I want to say a little bit about the family.
குடும்பத்தை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன்.
From this verse we learn.
இந்த வசனத்திலிருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்கிறோம்.
The strength of a church is the strength of all the families in the church.
ஒரு சபையினுடைய வலிமை எதை பொறுத்து இருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வலிமையை பொறுத்து தான் இருக்கிறது.
Most people don't teach that.
அநேக ஜனங்கள் இதை போதிப்பதில்லை.
Most people think the strength of a church is how many people come there on Sunday morning.
அநேகர் நினைக்கிறதெல்லாம் சபையினுடைய வலிமை சபையிலே எத்தனை பேர் கூடுகிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை என்பதை பொறுத்து இருக்கிறது என்று எண்ணுகிறார்கள்.
And there are some churches in India where they are very eager to baptize people every Sunday to show that we are always baptizing people.
நாங்கள் எப்பொழுதே ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் என்பதை காண்பிப்பதற்காக வாரந்தோறும் ஞானஸ்நானம் நடக்கக்கூடிய சபைகள் இந்தியாவில் இருக்கிறது.
And I know some people get baptized in those churches who are not even born again.
அப்படிப்பட்ட சபைகளிலே சிலர் ஞானஸ்நானம் எடுக்கிறவர்களிலே சிலர் மறுபடியும் பிறக்க கூட இல்லை.
Because the churches are trying to keep a record that we baptize people every Sunday.
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கு ஞானஸ்நான ஆராதனை நடக்கிறது என்கிறதான ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் காண்பிக்க வேண்டும் என்பதற்காக செய்கிறார்கள்.
And a lot of foolish believers who don't know the word of God who think that such a church is a good church.
இப்படிப்பட்ட சபை நல்ல சபை என்று எண்ணக்கூடிய அளவிற்கு தேவ வசனத்தை தெரியாத புத்தியின விசுவாசிகள் இருக்கிறார்கள்.
Oh, they say, brother, so many people are getting saved.
சகோதரரே இத்தனை பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள்.
No, that's not true.
இல்லை, அது மெய்யல்ல.
Say so many people are getting baptized, not so many people are getting saved.
அவ்வளவு பேர் ரட்சி ஞானஸ்நானம் எடுக்கிறார் என்று வேண்டுமானால் சொல்லுங்கள், ஆனால் அவ்வளவு பேர் ரட்சிக்கப்படவில்லை.
So the strength of a church is not the number of people who sit there.
ஆகவே ஒரு சபையினுடைய வலிமை எத்தனை பேர் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பொறுத்தது அல்ல.
Then in some places they feel happy if some rich people and big people, businessmen and all come to their church.
சில சபையிலே பணக்காரர்கள் சபைக்கு வந்து விட்டால் போதும் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வியாபாரிகள் தொழிலதிபர்கள் வந்து விட்டால் அளவு கடந்த சந்தோஷம்.
We have no interest in rich businessmen.
நமக்கு இப்படிப்பட்ட தொழிலதிபர்களிடத்தில் எந்த விருப்பமும் இல்லை.
We have interested in humble, God-fearing people.
தாழ்மையுள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் இருக்கிறார்களா அவர்களிலே நாங்கள் விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறோம்.
Even if they are corporation sweepers, that's fine.
அங்கே கார்பரேஷனிலே அவர்கள் கூட்டுகிற வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் அது பரவாயில்லை.
They must be humble, God-fearing people.
அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற தாழ்மையுள்ள தேவ பிள்ளைகளாக இருந்தால் போதும்.
God doesn't care for a man's salary or his education.
ஒரு மனிதனுடைய சம்பளமோ அவனுடைய படிப்பை குறித்தோ தேவன் கவலைப்படுவதில்லை.
So the strength of a church is not how many police officers are here and how many IAS officers and businessmen. No.
எத்தனை போலீஸ் அதிகாரிகள் இங்கே இருக்கிறார்கள், எத்தனை IAS படித்த கலெக்டர்கள் அலுவலர்கள் இருக்கிறார்கள், பெரிய எத்தனை தொழிலதிபர்கள் இருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் சபை தனக்கு தன்னுடைய வலிமையை எடை போட தேவையில்லை.
The strength of a church is not also how good the music is.
ஒரு சபையினுடைய வலிமை அங்கு எவ்வளவு இசைக்கருவிகள் நன்றாக வாசிக்கிறார் என்பதை பொறுத்தும் அல்ல.
And the strength of a church is also not how good the pastor or preacher is.
அங்க உள்ள பாஸ்டரோ பிரசங்கியாரோ எப்படிப்பட்டவரா இருக்கிறார் என்பதை பொறுத்தும் ஒரு சபையினுடைய வலிமை அமைவதில்லை.
All these are the mistakes people make.
இவையெல்லாம் ஜனங்கள் செய்கிற தவறுகள்.
Sometimes there may be a very gifted man who is a very good preacher.
ஒரு சில சமயத்திலே சில நல்ல வரம் பெற்ற ஒரு நல்ல பிரசங்கியார் ஒரு சபையில் இருக்கலாம்.
And because he's a good preacher, so many people, and he's there every Sunday, so many people come to his church.
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அந்த பிரசங்கியார் வருகிறபடினாலே அநேகருடைய வார்த்தை கேட்க முடியாய் கூடுகிறார்கள்.
The church keeps on increasing.
சபையானது எண்ணிக்கையில் பெருகிக் கொண்டிருக்கிறது.
And people think that's a strong church.
அது வலிமையுள்ள சபை என்று எண்ணுகிறார்கள்.
No.
இல்லை.
This church is not strong because it's got good music or a good preacher.
நல்ல இசை வாத்தியங்கள் வாசிக்கப்படுவதனாலேயோ நல்ல பிரசங்கம் பிரசங்கிக்கப்படுவதனாலேயோ ஒரு சபையினுடைய வலிமை நிர்ணயிக்கப்படுவதில்லை.
The real strength of a church,
ஒரு சபையினுடைய மெய்யான வலிமை,
the quality of the families in that church.
அந்த சபையில் இருக்கக்கூடிய குடும்பங்களுடைய தரத்தை பொறுத்து அமைகிறது.
And that is something we cannot see on a Sunday.
அதை நாம் ஒரு காலம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே பார்ப்பது கடினம்.
In Sunday everybody comes and sits like a bunch of holy people in this church.
ஞாயிற்றுக்கிழமை சபையில் எல்லாரும் பரிசுத்தவான்களைப் போல வந்து உட்கார்ந்து கொண்டு போய்விடுகிறார்கள்.
But we don't know how strong the church is.
ஆனால் சபை எவ்வளவு வலிமையுள்ளது என்று நமக்கு தெரியவில்லை.
It's the strength of each family.
ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வலிமைதான்.
So don't think that your family life Monday to Saturday is not important.
ஆகவே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய ஞாய திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை வாழக்கூடிய வாழ்க்கை அது ஒரு பொருட்டல் என்று எண்ண வேண்டாம்.
I told you that one difference between our church and other churches is this.
நம்முடைய சபைக்கும் மற்ற சபைகளுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இது என்று சொன்னேன்.
That in other churches the main thing is the Sunday meeting.
மற்ற சபைகளிலே முக்கியமான காரியம் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம்.
How many people come?
எவ்வளவு பேர் வருகிறார்கள்?
How good the music is?
எவ்வளவு இசை கருவிகள் நன்றாக வாசிக்கிறார்கள்?
How good the preaching is?
எவ்வளவு நல்ல பிரசங்கம் அங்கே காணப்படுகிறது?
How much the collection was?
எவ்வளவு காணிக்கை வசூலாகிறது?
We're not interested in any of those things.
இவ்விதமான காரியங்களிலே நமக்கு விருப்பமே இல்லை.
We are interested in how all the families in our church live at home from Monday to Saturday.
நம்முடைய சபையிலே உள்ள குடும்பங்கள் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை எப்படி வீடுகளிலே வாழுகிறார்கள் என்பதிலே தான் நம்முடைய விருப்பம் இருக்கிறது.
That is not changing.
அது மாறவில்லை என்றால்
then the church is not strong.
சபை வலிமையாக இல்லை.
And I want all of you who are elder brothers to remember that.
இங்க இருக்கக்கூடிய மூப்பர்கள் எல்லாரும் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியாது விரும்புகிறேன்.
Don't be happy that all the people are coming regularly to your meeting.
உங்கள் கூட்டங்களுக்கு எல்லாரும் ஒழுங்காக வருவதினாலே நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம்.
Or some new people have started coming.
அல்லது புது மக்கள் சபைக்கு வருகிறதுனாலே சந்தோஷப்பட வேண்டாம்.
No, sometimes these things can make you happy.
சில சமயத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை சந்தோஷப்படுத்தலாம்.
When I travel out and I come back to Bangalore, I see so many new people there.
நான் வெளி இடங்களுக்கெல்லாம் பிரயாணம் செய்துவிட்டு திரும்பவும் என்னுடைய ஸ்தல சபைக்கு பெங்களூருக்கு போகும்போது புது நபர்கள் வருகிறதை பார்க்கிறேன்.
I'll tell you honestly, I'm not excited.
நான் நேர்மையாய் என்னுடைய சாட்சியை சொல்கிறேன், அதை குறித்து ஒரு காலம் நான் பரவசம் அடைகிறதில்லை.
200 people become 300 people, I'm not excited.
200 பேர் 300 பேர் ஆனால் அதனாலே நான் பரவசம் அடைகிறதில்லை.
Because if the families are not growing stronger spiritually,
குடும்பங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே வலிமுள்ள குடும்பங்களாய் மாறவில்லை என்றால்
all this increase in number is just a deception.
இந்த எண்ணிக்கையிலே பெருகுகிற காரியம் எல்லாமே ஒரு ஏமாற்று வேலை வஞ்சனைதான்.
Please remember,
தயவு செய்து ஞாபகத்தில் வைத்துக்
கொள்ளுங்க, the house of God,
தேவனுடைய வீடு,
first of all your personal life,
முதலாவதாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை,
the second house of God is your family,
இரண்டாவது தேவனுடைய வீடு உங்களுடைய குடும்பம்,
and the third is the church,
மூன்றாவது என்பது உங்களுடைய சபை.
So the same zeal that God has for the Jesus has for the church, he has for your home.
ஆகவே தேவனுக்கு அவருடைய சபையின் மீது எவ்வளவு வைராக்கியம் இருக்கிறதோ அதே வைராக்கியம் உங்கள் குடும்பங்கள் மீதும் இருக்கிறது.
See, when Jesus took the whip and cleansed the temple,
தேவன் ஒரு சவுக்கினாலே சாட்டையை உண்டு பண்ணி தேவாலயத்தை சுத்திகரித்தார்.
That's the way he first of all wants to cleanse my heart.
அப்படித்தான் முதலாவதாக என்னுடைய இருதயத்தை சுத்திகரிக்க விரும்புகிறார்.
He wants to drive out from my heart all the business spirit that is lying in me.
வியாபார கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடிய ஆவி எனக்குள்ளே பதுங்கி இருக்கிறது, அதையெல்லாம் விரட்ட விரும்புகிறார்.
I told you that yesterday, this seeking my own interest, that is the business principle.
வியாபாரத்தினுடைய கோட்பாடு என்னவென்றால் எனக்கானவைகளையே தேடுவது, எனக்கு லாபம் தேடுவது.
That's why Jesus called Peter Satan there.
ஆகவே தான் இயேசு பிசாசை சாத்தானே என்று அழைத்தார்.
You're seeking your own interest.
ஏனென்றால் நீ உனக்கானவைகளையே தேடுகிறாய்.
That is the principle of the business world.
அது இன்றைக்கு இருக்கக்கூடிய வியாபார உலகத்தினுடைய கோட்பாடு.
And all those businessmen have to be driven out of my heart.
அப்படிப்பட்ட எல்லா வியாபார மக்களும் என்னுடைய உள்ளத்திலிருந்து விரட்டப்பட வேண்டும்.
In the same way that Jesus cleanses my heart,
எந்த விதத்திலே என்னுடைய இருதயத்தை இயேசு சுத்திகரிக்கிறாரோ,
he wants to cleanse our homes,
நம்முடைய குடும்பங்களை அப்படி சுத்திகரிக்க விரும்புகிறார்.
Just like he took the whip and cleansed the temple,
சாட்டை எடுத்து அந்த தேவாலயத்தை ஆண்டவர் சுத்திகரித்தது போல,
he would like to come into your home,
உங்களுடைய குடும்பத்துக்கு வர விரும்புகிறார்.
Drive out everything that dishonors God in your home,
உங்களுடைய குடும்பங்களிலே தேவனை கனவீனப்படுத்துகிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதையெல்லாம் விரட்டி அடித்து சுத்திகரிக்க விரும்புகிறார்.
Do you would you like Jesus to do that?
இயேசு அதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா?
Would you like Jesus to examine every little thing in your home?
உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு காரியங்களையும் இயேசு பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
I was sharing the other day in the other church that I went to.
நான் அந்த இன்னொரு நாளிலே இங்க பக்கத்தில் உள்ள ஒரு சபையிலே சென்று நான் பேசிக் கொண்டிருந்தேன்.
And I said, supposing Jesus came to your home one day.
ஒரு நாளிலே இயேசு உங்கள் வீட்டுக்கு திடீரென்று வருகிறார்.
You know, one morning you hear a knock at the door and you open the door.
ஒரு நாளிலே காலையிலே கதவு தட்டுகிற சத்தம் கேட்கிறது. நீங்க கதவை திறக்கிறீர்கள்.
And Jesus is standing there.
இயேசு நிற்கிறார்.
Outside the door of your house.
உங்களுடைய வீட்டின் கதவை திறக்கும் பொழுது வெளியே இயேசு நிற்கிறார்.
And he says,
அவர் சொல்கிறார்,
Can I come and spend a few days with you?
நான் உங்களோடு கூட ஒரு சில நாட்கள் தங்கி இருக்கட்டுமா என்று கேட்கிறார்.
What will you say?
என்ன சொல்வீர்கள்?
Oh yes, Lord, please come right in.
ஆமாண்டவரே, உள்ள வாங்க, உள்ள வாங்க. ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க.
I never knew you were going to come.
நீங்கள் வருவீர்கள் என்று எனக்கு தெரியாதே.
I'm so happy you have come.
நீர் வந்தபடினாலே ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே.
And I'm sure you'll quickly make a nice bed, a nice room.
உடனடியாக நீங்கள் படுக்கையறையிலே போய் எல்லாம் சுத்தம் பண்ணி அருமையாய் படுக்கையெல்லாம் விரித்து தலையணையெல்லாம் போட்டு ஸ்கிரீன் எல்லாம் போட்டு
You'll go and get some fish from the market because Jesus always eats fish.
Yesu adikadi meen saapidugiraar endru kelvippattapadinaale neengal marketukku poi nalla meen vaangi verugireergal.
And you will cook the best meal for him.
Avarukendra nalla meen fry ellam potu nandra saapadu ellam neenga seidhu
andavarku kodukireergal. I'm sure you spend any amount of money to make Jesus very comfortable in your home.
Ungal veetile Yesu vasadhiyaga thangi irukka vendum endru evvalavu panam endralum selavu seidhu viduvirgal.
But will you make some changes in your house during those days?
Andha naatkalile ungal veetile sila maatrangalai neengal seivirgala?
Maybe you won't switch on the television that day to watch that TV serial that you normally watch.
நீங்கள் எப்பொழுதே TV serial பார்க்கறீங்களே அதே அந்த நாளிலே பார்ப்பதற்கு நீங்கள் TV-ஐ ஆன் பண்ண மாட்டீர்கள்.
And your little child asks, "Mummy, why we are not putting on the TV today?"
உங்க சின்ன பிள்ளை அது விவரம் தெரியாம வந்து, "அம்மா, இன்னைக்கு ஏமா TV-யை நீங்க போடல?" அப்படிን கேக்குது.
Keep quiet, don't say that. You say keep quiet.
வாயை பொத்தி, "ஐயோ, சத்தம் போடாத, எல்லாம் காட்டி கொடுத்துறான்னு சொல்லி நீங்க வாயை
மூடு." Jesus is here.
இயேசு இங்க இருக்கிறார்.
Today we don't see any such thing.
அவ இன்னைக்கு இந்த டிவி சீரியல் எல்லாம் இன்னைக்கு நாம் பார்க்க மாட்டோம்.
And maybe your husbands will speak very kindly to your wife that day.
அந்த நாள்ல பார்க்கறமே புருஷர் மனைவிட்ட பேசுற பேச்சுகள் எல்லாம் அவ்வளவு அன்பு, அவ்வளவு கனிவு, பரிவு.
And the wife is also speaking so submissively to her husband.
மனைவியும் கணவனிடத்தில் அவ்வளவு பணிவான ஆவி, எங்க இருந்து வந்ததோ தெரியவில்லை, அவ்வளவு பணிவான ஆவி.
Very nicely we speak to the children.
பிள்ளைகளிடத்தில் பேசும்போது வாடா கண்ணா, போடா கண்ணா என்று நல்லா
பேசுவோம். My darling son.
அருமையான மகனே, கண்ணே,
மணியே,
நல்ல வார்த்தைகள்.
How everything changes.
எல்லாமே மாறுகிறது பார்த்தீர்களா?
Because Jesus is living in the next room and he is listening to everything that's going on.
அடுத்த அறையில் இயேசு இருக்கிறார். அவர் நீங்கள் பேசுவதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்.
Do you have to hide some magazines when
சில பத்திரிகைகளை நீங்கள் தலானி கடையிலே அல்லது பெட் கடையிலே போட்டு மறைக்க வேண்டியிருக்கிறது.
And some books and all you have to take out and hide.
சில புத்தகங்களை நீங்கள் எடுத்து இதெல்லாம் இயேசுக்கு பிடிக்காது என்று சொல்லி எடுத்து மறைத்து வைத்து விடுகிறீர்கள்.
Everything looks so spiritual.
இப்பொழுது பார்த்தா எல்லாமே ஆவிக்குரிய அது போல காட்சி அளிக்கிறது.
Supposing Jesus comes to you and says, "Let me see your account books. How do you spend your money?"
Yesu vandu ungalaiya kanakku bookai paarkatuma, pana kanakku valakkal idirukraye, eppadi panathai ellam selavu seigireergal endru paarkatuma.
How much do you earn every month?
Ovvoru maadhamum evvalavu panam sambaadhikireergal?
Can you tell me how you spend that money?
Indha panathai edarkellam selavu seigiraay endru solla mudiyuma endru Yesu kekkirar?
You are feeling quite bad. Why is he asking all these things?
Idhellam yen aandavar kekkirar endru ungalukku konjam kashtama
irukku. You feel like saying, "Lord, you just stay in your room and come and eat the meal. Don't ask all these questions about."
Aandavare, andha room liye thangirunga, saapadu vela vandhone saapadu dining table vandu saaputanga poirunga, idhellam kekkadhinga aandavare.
We don't like Jesus coming and examining every little thing in our house.
நம்முடைய குடும்பத்திலே வீட்டிலே காணப்படும் ஒவ்வொரு சிறு காரியத்தையும் பரிசோதிப்பதற்கு இயேசு பரிசோதிப்பதற்கு நாம் விரும்புவதில்லை.
If he sees that you don't want to do it, he won't do it.
அது வேண்டாம் ஆண்டவரேனு சொல்லிட்டு அவர் செய்ய மாட்டார். சரி சரி மூடி வச்சிருன்னு சொல்லிடுவார்.
And then after 2-3 days,
2-3 நாட்கள் கழித்து
you live with the strain of trying to behave yourself properly.
நீங்கள் எப்படியாவது ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும், நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அழுத்தத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.
After 3 days he says, okay,
3 நாட்கள் கழித்து இயேசு சொல்றார்,
I have to go now.
நான் இப்பொழுது போக வேண்டும் மகனே, மகளே என்று சொல்கிறார்.
Of course you'll say, no, Lord, please stay.
வேண்டாம் ஆண்டவரே, இங்கேயே நீங்க இருங்க, தங்கிருங்க ஆண்டவரே என்று சொல்வீர்கள்.
No, he says, I have to go.
இல்ல இல்ல, நான் வேற வீடுகளுக்கெல்லாம் நான் போக வேண்டும் என்று சொல்கிறார்.
And he goes.
அவர் போகிறார்.
What do you say when he goes?
அவர் போகும்போது என்ன சொல்கிறீர்கள்?
Now we can relax.
பாடா,
now I can talk to my wife anyway I like.
இப்பொழுது மனைவி எப்படி வேண்டுமானாலும் பேசலாம்,
கூப்பிடலாம். Now I can talk to my children.
பிள்ளைகளிடத்திலே எப்படி வேண்டுமானாலும் பேசலாம்.
Now give me that remote, I can put on the TV and watch. போடா
போடா, ரிமோட் எங்க தேடி கொண்டாப்பா, இப்பொழுது அந்த டிவி சீரியலை போடலாம்.
What is that show?
இது எதை காண்பிக்கிறது?
it shows that Jesus does not live in your house.
உங்களுடைய குடும்பத்தில் இயேசு வசிப்பதில்லை என்பதை தான் அது காண்பிக்கிறது.
It's all we talk about Jesus being in the house.
இயேசு என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறார் என்பதை குறித்து பேசுகிறோம்.
But if it is true,
அது மெய்யா இருக்குமே ஆனால்,
it will be just like Jesus physically living in your room.
சரீர பிரகாரமாகவே இயேசு உங்களுடைய அறையிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? அப்படியே தான் இருக்கும்.
And you will talk to your wife the way Jesus
இயேசு அங்கே இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எப்படி பேசுவீர்கள்? அதே போல தான் பேசுவீர்கள்.
See how nicely you talk to your wife even when some brother in the church is there in your house.
இயேசு விட்டு விடுங்கள், ஒரு சகோதரன் சபையிலிருந்து உங்கள் வீட்டுக்கு வந்தாலே உங்களுடைய மனைவிடத்தில் எப்படி பேசுகிறீர்கள்?
How you talk to your husband when a brother in the church is sitting there.
சபையில் இருக்கக்கூடிய சகோதரர் வந்து உட்கார்ந்திருந்தால் உங்கள் கண்ணோடத்தில் பேசுகிற பேசி எப்படி இருக்கிறது?
Imagine if Jesus is living there.
இயேசுவே அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணி
பாருங்கள். It's a very good thing to test.
நாம் இப்படி சோதித்து பார்ப்பது மிகவும் நல்ல ஒரு காரியம்.
I often test my own life like that.
என்னுடைய வாழ்க்கையை அடிக்கடி நான் இப்படி தான் பரிசோதித்து பார்க்கிறேன்.
Sometimes when I have a doubt about something.
சில காரியத்தில் எனக்கு சில சந்தேகங்கள் வரும்.
Lord Jesus, if you are here right now.
ஆண்டவராகிய இயேசு இப்பொழுது நீர் இங்கே இருப்பீரானால்.
Can I do this?
இதை நான் செய்ய முடியுமா?
Can I use my money like this?
என் பணத்தை இதற்காக பயன்படுத்த முடியுமா?
If I can't, then I don't want to do it.
என்னாலே அப்படி முடியவில்லை என்று சொன்னால் நான் அதை செய்ய விரும்பவில்லை.
In everything from morning till night in the house.
காலையிலிருந்து மாலை வரை எல்லா காரியங்களிலேயும்.
Lord, you're here.
ஆண்டவரே நீர் இங்கே இருக்கிறீர்.
This is your house.
என்னுடைய வீடு.
It's not my house.
என்னுடைய வீடு அல்ல.
It's your house.
என்னுடைய வீடு ஆண்டவரே.
I'm living here and I want you to be always here in this house.
நான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீர் எப்பொழுதுமே என்னுடைய வீட்டில் தங்கி இருக்க முடியாய் விரும்புகிறேன்.
I want to remember when I speak to my children, when I speak to my wife or husband.
என்னுடைய மகளிடத்திலே மகனிடத்திலே என்னுடைய மனைவியிடத்திலே கணவனிடத்திலே பேசும்பொழுது ஆண்டவரே எப்பொழுதும் நான் நினைவிலே வைத்திருக்க விரும்புகிறேன்.
That is the way to build a Christian home.
இப்படி தான் கிறிஸ்தவ குடும்பத்தை கட்டுவதற்கான வழி.
And also
அதோடு கூட
to allow Jesus to examine every little thing in the house.
வீட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு காரியங்களையும் ஆண்டவரே நீர் பரிசோதித்து பாரும் என்று சொல்லி அவருக்கு தருணம் கொடுங்கள்.
That means you don't have any money in your house that doesn't belong to you.
உங்களுக்கு சொந்தமில்லாத பணம் எதுவும் உங்களிடத்திலே இல்லை என்றதான் அதனுடைய பொருள்.
I remember many years ago.
அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக.
Late at night I went to a shop to buy something.
நான் இரவு நீண்ட நேரமாகன பிறகு ஒரு கடையிலே போய் ஒரு
Nearly 10 o'clock at night.
10 மணி இரவு 10 மணி இருக்கும் ஒரு கடைக்கு போய் ஒரு சாமான வாங்க போனேன்.
And when I took the change back.
நான் பொருட்களை வாங்கிவிட்டு மீதி காசை வாங்கி கொண்டு வருகிறேன்.
When I came home,
வீட்டுக்கு வந்த பிறகு
I discovered he had given me, the shopkeeper had given me more change than I should have got.
எனக்கு எவ்வளவு மீதி பணம் கிடைக்க வேண்டும் அதை காட்டிலும் அதிகமாக அந்த கடைக்காரர் கொடுத்து விட்டார்.
So I said, oh well, tomorrow first thing I'll go and return the money to him.
சரி, நாளைக்கு காலை முதல் வேளையாக அந்த கடைக்கு போய் அந்த மீதி பணத்தை கொடுத்து விட வேண்டும் என்று சொன்னேன்.
And the Lord said to me,
ஆண்டவர் இடத்தில் சொன்னார்,
supposing you got less change,
உனக்கு கொடுக்க வேண்டிய தொகை விட குறைவாக கொடுத்து விட்டால்
then will you go tomorrow or tonight itself?
நீ நாளைக்கு போவாயா அல்லது இன்றைக்கே போய் விடுவாயா என்று கேட்டார்.
Then I said I will go tonight itself.
இன்னைக்கே போய் உடனே போய் வாங்கிட்டு வந்துடுவேன் என்று சொன்னேன்.
Then the Lord said you must go tonight itself and return it.
அதே போல இந்த பணத்தையும் அதிகப்படியான பணத்தையும் இன்றைக்கே நீ போய் திரும்ப கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்.
It is a very small thing.
இது ஒரு சிறு காரியம் தான்.
I could have said, Lord, I'm tired, tomorrow I'll go and give it.
ஆண்டவரே எனக்கு களைப்பாய் இருக்கிறது நாளைக்கு போய் கொடுத்து விடுகிறேன் ஆண்டவரே சொல்லி இருக்கலாம்.
But it's in these little things that the Lord tests you to see whether he can make you his servant.
உங்களை தம்முடைய ஊழியக்காரனாக மாற்ற முடியுமா முடியாதா என்பதை இந்த சிறு சிறு காரியங்களை வைத்து தான் ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார்.
I don't believe that my preaching ability is dependent on my knowledge of the Bible.
என்னுடைய பிரசங்கிக்கும் திறமை என்னுடைய வேதத்தின் அறிவை பொறுத்து இருக்கிறது என்று நான் நம்புவதில்லை.
It is dependent on my obedience in these little things.
இந்த சிறு சிறு காரியங்களுக்கு நான் தேவனுக்கு காண்பிக்கிற கீழ்ப்படிதலை பொறுத்து தான் இருக்கிறது.
If you are obedient like that, God can use you also.
இதுபோல நீங்களும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருந்தால் தேவன் உங்களையும் பயன்படுத்த முடியும்.
So I took my scooter and went to the shop and returned it.
ஆகவே நான் ஸ்கூட்டரை அன்று இரவே எடுத்துக்கொண்டு அந்த கடைக்கு போய் அந்த அதிகப்படியான பணத்தை கொடுத்து விட்டு வந்தேன்.
These are little things.
இவள் சிறு சிறு காரியங்கள்.
Nobody in the church knows about it.
சபையில் இருக்க யாருக்கும் இதெல்லாம் தெரியாது.
But God sees these things.
ஆனால் தேவன் இவைகளை பார்க்கிறார்.
I remember another time when I went to a bank to get a demand draft.
ஒருமுறை ஒரு பேங்க்குக்கு சென்று அங்கே டிமாண்ட் டிராஃப்ட் வாங்க சென்றேன்.
They told me to come back at a certain time.
அவர்கள் போய்விட்டு இந்த நேரத்திற்கு நீங்கள் வரவு காசுகளை வாங்க வாருங்கள் என்று கூப்பிட்டார்கள்.
When I went there it was not ready.
நான் அங்கே போன பொழுது இன்னுமா அந்த டிடி ரெடியாகவில்லை.
So I was a little upset with the manager.
ஆகவே அந்த மேனேஜர் இடத்துல நான் சற்ற மனதாங்கல் அடைந்தேன்.
And I said, see, when the previous manager was here, he was more efficient than you.
இதற்கு முந்தைய மேலாளர் உங்களை காட்டிலும் திறமையாக வேலை செய்தார்.
As I was going back home,
நான் அப்படி பேசிவிட்டு வீட்டுக்கு போகும்பொழுது
the Lord said, go back.
ஆண்டவர் மீண்டுமாய் போ என்று சொன்னார்.
Go back to the bank and apologize to the manager for the way you spoke.
நீ அந்த பேங்க்ல போய் அந்த மேனேஜர் கிட்ட நீ பேசின காரியத்துக்காக மன்னிப்பு கேள் என்று சொன்னார்.
I went back.
நான் திரும்பி சென்றேன்.
I said, I'm sorry, I shouldn't have spoken like that.
நான் அப்படி பேசியிருந்திருக்க கூடாது, என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா என்று சொன்னேன்.
We all make mistakes.
நாம் எல்லாரும் தவறு செய்கிறோம்.
That's not so serious.
தவறு செய்கிறது அவ்வளவு சீரியஸான காரியம் அல்ல.
Because as long as we are human, we'll make mistakes.
மனிதர்களா இருக்கக்கூடிய காலம் பரியந்தமும் நாம் தவறு செய்கிறவர்களாய் தான் இருப்போம்.
The only one who doesn't make a mistake is God.
தவறே செய்யாதவர் ஒருவர் இருப்பாரானால் அவர்தான் தேவன்.
But what God is seeing is after you make a mistake.
ஆனால் ஒரு தவறு செய்த உடனே தேவன் என்ன பார்க்கிறார் என்றால்,
what do you do?
தவறு செய்த பிறகு என்ன செய்கிறீர்கள்?
We read that the apostle Paul, when he was 60 years old,
அப்போஸ்தலனாய் பவுல் 60 வயதா இருக்கும் பொழுது,
he lost his temper once.
ஒருமுறை கோபப்பட்டு விட்டார்.
One judge told somebody to slap him on the face.
ஒரு நியாயாதிபதி இவருடைய முகத்தில் இவரை அறையுங்கள் என்று சொல்லிவிட்டார்.
You read that in Acts 23.
அப்போஸ்தலர் 23 ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம்.
Paul is a fiery man.
பவுல் அக்கினியாய் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு மனிதர்.
He said, God will smite you, you whitewashed wall.
வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறியே, தேவன் உன்னை அடிப்பார் என்று சொல்லிவிட்டார்.
So somebody said, is that the way you speak to God's high priest?
யாரோ ஒருவர் சொன்னார், தேவனுடைய பிரதான ஆசாரன் இப்படியா பேசுவது?
Paul said, oh, I'm sorry, I didn't know that was who he was.
அவர் யார் எனக்கு தெரியவில்லை, நான் பேசின வார்த்தை குறித்து வருத்தப்படுகிறேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கேட்டார்.
That is the mark of a man of God.
ஒரு தேவ மனிதனுடைய அடையாளம் இதுதான்.
He may lose his temper when he's 60 years old.
60 வயதாகும் பொழுது ஒருவேளை கோபப்படலாம்.
He may slip and fall.
வழுக்கி விழலாம்.
But as soon as he realizes it,
அதை உணர்ந்த மாத்திரத்திலே,
he immediately sets it right.
உடனடியாக அதை சரி செய்கிறார்.
So don't think that overcoming sin is, you know, you come to a place where you'll never fall in your life.
ஆகவே பாவத்தை மேற்கொள்ளுகிற வாழ்க்கை என்பது ஒருபோதும் விழாத ஒரு வாழ்க்கை என்று நீங்கள் எண்ண வேண்டாம்.
You may fall once in a while.
ஒருமுறை இப்போ அப்பமாக விழுவீர்கள்.
Just like we can trip on a banana skin and fall anywhere.
நாம் ஒரு வாழைப்பழ தோளிலே காலை வைக்கும்போது வழுக்கி எப்பொழுது வேண்டுமானால் விழலாம்.
But if we fall, we have set it right.
விழுந்த உடனே நாம் அந்த காரியத்தை சரி செய்ய வேண்டும், உடனடியாக சரி செய்ய வேண்டும்.
Just like if you slip and fall outside, you get up immediately.
வெளியே வழுக்கி விட்டு விழுந்தால் உடனடியாக எழுந்து விடுவீர்கள்.
So that is how we must build our home.
இப்படித்தான் நாம் நம்முடைய குடும்பத்தை கட்ட வேண்டும்.
That the Lord can examine every area in our life.
தேவன் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலேயும் அவர் பரிசோதித்து பார்க்க வேண்டும்.
Every book you read.
நீங்கள் வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு புத்தகம்.
All the way you spend your money.
பணத்தை எப்படி செலவு செய்கிறீர்கள்.
All the music you listen to.
நீங்கள் எவ்விதமான இசைகளை எல்லாம் கவனித்து கேட்கிறீர்கள்.
And the way you speak to your wife, children, husband, everything.
மனைவியிடத்திலே, கணவனிடத்திலே, பிள்ளைகளிடத்திலே எப்படி பேசுகிறீர்கள்.
Jesus has a great desire to purify your home.
உங்கள் குடும்பத்தை சுத்திகரிப்பதற்கு இயேசுவுக்கு பெரிய ஒரு வாஞ்சை இருக்கிறது.
And he doesn't tell you to do it yourself.
நீங்களாகவே அதை செய்யுங்கள் என்று அவர் சொல்லுவதில்லை.
You know, in the Old Testament it was like that.
பழைய ஏற்பாட்டில் அப்படி தான் இருந்தது.
God gave commandments and said, "Do this."
தேவன் கட்டளைகளை கொடுத்துவிட்டு இவைகளெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னார்.
People struggle, struggle, struggle. They couldn't do it.
ஜனங்கள் போராடி பார்த்தார்கள், செய்ய முடியவில்லை.
In the New Testament,
புதிய ஏற்பாட்டிலே,
also God says, "Do this."
இதை செய்யுங்கள் என்று சொல்கிறார்.
But then Jesus comes through the Holy Spirit and say, "Come, let us do this together."
அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு வந்து நாம் சேர்ந்து இதை செய்வோம் என்று சொல்கிறார்.
Now what type of a husband would you like?
எப்படிப்பட்ட புருஷன் உங்களுக்கு பிடிக்கும்?
One who just tells you, "Do this."
இதை செய் என்று சொல்கிற புருஷனா?
And leaves you to do it alone.
தனியாக எப்படியோ நீ பாடுபட்டு செய்ய வேண்டும்
என்று சொல்கிறவரா? One who tells you to do it and says, "Come, let's do it together."
இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களோடு கூட சேர்ந்து அவரும் சேர்ந்து நம்ம இருவரும் சேர்ந்து செய்வோமே என்று சொல்கிற கணவன் பிடிக்குமா?
Isn't that a better husband?
அவர் நல்ல ஒரு கணவன் அல்லவா?
The law was a very upright husband but wouldn't help us.
பிரமாணம் என்பது மிக நேர்மையான ஒரு கணவனை போல, ஆனால் நமக்கு உதவி செய்யாது.
Jesus, he's also upright husband but he helps us.
ஆனால் இயேசுவும் நேர்மையான ஒரு கணவனை போல இருக்கிறார், ஆனால் அவர் நமக்கு உதவி செய்கிறார்.
See, the Bible speaks about these two type of husbands.
இந்த இரண்டு விதமான கணவன்மார்களை குறித்து வேதம் பேசுகிறது.
In the Old Testament they had the law was their husband.
பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு பிரமாணம் தான் கணவனாக இருந்தது.
There was nothing wrong with what he said.
அவர் சொன்னதிலே தவறு எதுவும் இல்லை.
God's law is perfect.
தேவனுடைய பிரமாணமானது பூர்ணமாயிருக்கிறது.
But he never helped anybody.
ஆனால் அது யாருக்கும் உதவி செய்யவில்லை.
Now Jesus, is our husband in the new covenant.
புதிய உடன்படிக்கையில் நமக்கு கணவனாக இருக்கிறார், புருஷனாக இருக்கிறார்.
He tells us to do something, but he helps us to do it.
அவர் ஒன்றை செய்ய முடியா நமக்கு சொல்லி அதை செய்வதற்கு உதவியும் செய்கிறார்.
When he tells you to love your enemy,
உன்னுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்கிறார்.
The Old Testament it just said, come on, love your neighbor as yourself.
வா, உன்னுடைய விரோதியை உன்னை போல நேசி என்று சொல்கிறது பழைய ஏற்பாடு.
Love your neighbor.
விரோதியை நேசி.
No, neighbor.
அயலகத்தாரை நேசி.
And it doesn't help you.
ஆனால் உங்களுக்கு உதவி செய்வதில்லை.
Jesus raises the standard higher.
இயேசு அந்த தரத்தை இன்னும் அதிகமாக உயர்த்தி விட்டார்.
He doesn't say just love your neighbor, he says love your enemy.
உன் பிறனை நீ நேசி என்று மட்டும் அவர் சொல்லவில்லை, உன்னுடைய விரோதியையும் நேசி என்று சொல்லிவிட்டார்.
But he says I'll help you.
ஆனால் நான் உனக்கு உதவி செய்வேன்.
Isn't that better?
இது மேன்மையான வாழ்க்கை அல்லவா?
So anything that the Lord tells you to do in your home,
ஆகவே உங்கள் குடும்பத்திலே
எதை
செய்ய சொல்கிறாரோ அதை செய்வதற்கு உதவி செய்கிறார்.
Because he has got a burning zeal for your house.
ஏனென்றால் உங்களுடைய வீட்டை குறித்து அவர் பக்தி வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார்.
I am so happy to hear that.
இதை நான் கேட்பதற்கு மிகுந்த சந்தோஷப்படுகிறேன்.
Jesus has got a burning zeal for my home.
என்னுடைய குடும்பத்திற்கென்று இயேசு வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார்.
He is burning with zeal to make my home a pure home.
என்னுடைய குடும்பத்தை பரிசுத்த குடும்பமாய் மாற்றும்படியாக அவர் பக்தி வைராக்கியமுள்ளவராக இருக்கிறார்.
He is burning with zeal that all my children should love him and serve him.
என்னுடைய எல்லா பிள்ளைகளும் மனம் திரும்பி அவரை நேசித்து அவருக்காக சேவை செய்ய வேண்டும் என்று அவர் வைராக்கிய வாஞ்சியுள்ளவராக இருக்கிறார்.
If my desire for my children is so much, God's desire is so much more.
என்னுடைய பிள்ளைகளை குறித்த வாஞ்சை எனக்கு எவ்வளவு இருக்கும் என்று சொன்னால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை குறித்து வைத்திருக்கிற வாஞ்சை எவ்வளவோ அதிகமாக இருக்கிறது.
You know, you must have that faith.
இந்த விசுவாசம் உங்களுக்கு தேவை.
Some of you may be trying to build your home according to the law.
உங்களிலே ஒரு சிலர் பிரமாணத்தின்படியாக உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப முயற்சிக்கலாம்.
Oh, I have to love my wife as Christ loved the church. How to do it?
கிறிஸ்து சபையை நேசித்தது போல நான் என் மனைவியை நேசிக்க வேண்டும், எப்படி
செய்வது? And I try.
நான் முயற்சி செய்து பார்த்து கொண்டிருக்கிறேன். இல்லை.
That's the law.
அது பிரமாணம்.
Ask Jesus to help you.
இயேசுவை உதவி செய்ய முடியா கேளுங்கள்.
Say, Lord,
ஆண்டவரே,
you love the church.
நீர் சபையை நேசிக்கிறீர்.
Come fill me with your spirit.
உம்முடைய ஆவியினாலே என்னை நிரப்பும்.
And make me love my wife just like you love the church.
நீர் சபையை நேசித்தது போல நான் மனைவியை நேசிக்க உதவி செய்யும்.
And you read in the Bible, sisters, that the church must, the wife must subject to her husband like the church is to Christ.
சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது போல மனைவிமார்களே நீங்கள் உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது.
And you try and it is so difficult.
நீங்கள் முயற்சி செய்து பார்க்கிறீர்கள், எவ்வளவோ கடினமாக இருக்கு.
You ask the Lord to help you.
ஆண்டவரே உதவி செய்யும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள்.
If he gives you a command, he'll come to help you.
அவர் உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அதை நிறைவேற்ற கண்டிப்பாக உதவியும் செய்வார்.
Some of you may be getting tired of bringing up your children. How to bring up these children in the fear of God?
உங்களில் ஒரு சிலர் கர்த்தருக்கு பயப்படுகிற வித வழியிலே என்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது, சலித்து போய்விட்டேன் என்னால் முடியவில்லை என்று சொல்கிறீர்கள்.
Jesus has a burning desire for your house. Believe that.
உங்களுடைய குடும்பத்திற்கு என்று இயேசு வைராக்கிய வாஞ்சவுள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள்.
Remember what I told you yesterday about faith.
நேற்றைய தினத்தில் விசுவாசத்தை குறித்து உங்களுக்கு சொன்னதை நினைவுகூருங்கள்.
Never forget it.
ஒரு காலம் மறக்க வேண்டாம்.
Faith is to believe that God has got a greater desire to do that than you have.
உங்களுக்கு இருக்க செய்ய வேண்டுமே என்று இருக்கக்கூடிய வாஞ்சையை காட்டிலும் உங்களுக்கு அதை செய்ய வேண்டுமே என்ற வாஞ்சை தேவனுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை நம்புவதுதான் விசுவாசம்.
You want to bring up your children in the fear of God.
உங்களுடைய பிள்ளைகளை தேவ பயத்தில் வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
God has got a greater desire.
அதை காட்டிலும் அதிகமான வாஞ்சை தேவனுக்கு உண்டு.
So I don't have to plead with God, oh God, please help me to bring up your
ஆண்டவரே தயவு செய்து என் பிள்ளைகளை வளர்க்க எனக்கு உதவி செய்யும் என்று தேவனிடம் கெஞ்சி கெஞ்சி கேட்க தேவையில்லை.
I say, Lord, you have a greater desire that my children should be God fearing than I have.
ஆண்டவரே எனக்கு இருக்கக்கூடிய விருப்பத்தை காட்டிலும் என்னுடைய பிள்ளைகள் உமக்கு பயப்பட வேண்டும் என்று கர்த்தாவே நீர் பெரிய விருப்பம் கொண்டிருக்கிறீர்.
I am sure all of you parents sitting here
உட்கார்ந்திருக்கிற
your children should be God fearing.
பெற்றோர்கள் எல்லாரும் உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகளா இருக்க வேண்டும் என்ற விருப்பமுடையவர்களா இருப்பீர்கள் என்று நம்புகிறேன்.
I want to tell you the good news.
உங்களுக்கு நல்ல செய்தி சொல்ல விரும்புகிறேன்.
That God desires that more than you.
உங்களை காட்டிலும் அதிகமாக தேவன் விரும்புகிறார்.
Are some of your children still unconverted?
உங்களுடைய பிள்ளைகளிலே ஒரு சிலர் மனம் திரும்பாமல் இருக்கிறார்களா?
Do you have a burden that they should be converted?
எப்படியாவது இந்த மகன் ரட்சிக்கப்பட்டால் பரவாயில்லை என்று சொல்லி உள்ளத்திலே பாரமுள்ளவர்களாய் பெற்றோர்கள் இருக்கிறீர்களா?
Tell you, God has got a greater desire than you.
உங்களை காட்டிலும் தேவன் பெரிய வாஞ்சை கொண்டிருக்கிறார், பாரம் கொண்டிருக்கிறார்.
You must believe that.
நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும்.
When you go to God in prayer,
ஜெபத்திலே தேவனிடத்திலே செல்லும்பொழுது,
say, Lord, I'm praying for that daughter of mine who is not converted.
ஆண்டவரே மனம் திரும்பாத என்னுடைய மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
And I know you desire it more than me.
ஆண்டவரே என்னை காட்டிலும் அதிகமாக நீர் விரும்புகிறீர்.
So I believe you will answer my prayer.
ஆகவே நீர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியும் என்று விசுவாசிக்கிறேன்.
When you pray like that, you have faith.
ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபத்துக்கு விசுவாசம் இருக்கு.
And when you have faith, the answer comes very quickly.
உங்களுக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கும் பொழுது ஜெபத்திற்கு பதில் விரைவாக வருகிறது.
But many people don't pray like that.
ஆனால் அநேகர் இப்படி ஜெபிப்பதில்லை.
They say, oh God, please convert my daughter.
ஆண்டவரே என்னுடைய மகளை ரட்சியும்.
Please convert my son.
மகனை ரட்சியும் ஆண்டவரே.
And they pray as if I don't know whether God is interested, but I am very burdened.
தேவனுக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ தெரியவில்லை, என்னுடைய பாரம் இதுதான் என்பது போல ஜெபிக்கிறார்.
I don't know whether you'll answer me, Lord, but please convert my daughter.
நீர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பீரா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை, ஆண்டவரே என் மகளை இரட்சியும்.
They say, okay, I'm going to fast today.
எனக்கு உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும்.
Lord, see, I'm going without food today.
ஆண்டவரே இன்றைக்கு பார்த்தீர்களா நான் சாப்பிடவே இல்லை.
Won't you do something now?
இப்பொழுதாவது ஏதாவது செய்ய மாட்டீரா?
What is fasting?
உபவாசம் என்றால் என்ன?
You know, there's an expression in English called twisting the arm.
ஆங்கிலத்திலே கையை முறுக்குவது என்கிறதான ஒரு
twist like this and keep on twisting, come on, do this for me.
கையை முறுக்கி முறுக்கி ஏய் செய்ய போறியா இல்லையான்னு சொல்லி மிரட்டுவது.
So we think we are going to fast and say, come on, Lord, do this for me, I'm fasting.
நாம் உபவாசம் இருக்கும் பொழுது இப்படி தான் நாம் எண்ணுகிறோம், ஆண்டவரே கையை முறுக்கி முறுக்கி ஆண்டவரே செய்ய போறீங்களா இல்லையா என்று கேட்பது போல.
It won't work.
அது வேலை செய்யும்.
Now Lord, I'm going to fast for 2 days, you got to convert my daughter.
ஆண்டவரே இப்பொழுது இரண்டு நாள் உபவாசம் போட்டு ஜெபிக்க போகிறேன், நீ என் மகளை மாற்ற வேண்டும்.
You can't get answers like that.
இப்படியெல்லாம் நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது.
I believe in fasting.
உபவாசத்திலே நானும் நம்பிக்கையுள்ளவனாக இருக்கிறேன்.
Many times when there's a problem in my life,
அநேக சமயங்களில் என் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும் பொழுது, சபையிலே பிரச்சனை இருக்கும் பொழுது,
I fast.
நான் உபவாசிக்கிறேன்.
2 days, 3 days.
இரண்டு நாட்கள், 3 நாட்கள்
fast and pray and ask God to solve that problem.
உபவாசித்து ஜெபித்து ஆண்டவரே இந்த பிரச்சனை தீர்த்தரலாம் என்று கேட்கிறேன்.
I believe in that.
நான் அதிலே விசுவாசிக்கிறேன்.
But
ஆனால்
it is not the fasting that brings the answer.
உபவாசம் என்பது ஜெபத்தை கொண்டு வருவதில்லை.
It is faith.
விசுவாசம் தான் கொண்டு வரும்.
Faith is what?
விசுவாசம் என்ன என்றால் என்ன?
I don't have the burden for the church as much as God has.
தேவனுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு அளவை போல எனக்கு சபையை குறித்த பாரம் இல்லை.
See, don't think that in our family we had no problems.
எங்களுடைய குடும்பம் என்று சொன்னால் பிரச்சனையே இல்லை என்று நீங்கள் எண்ண வேண்டாம்.
Many of our children were sick, they had to have operations, so many things.
எங்கள் பிள்ளைகள் அநேகர் வியாதிப்பட்டார்கள், அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்திருக்கிறோம், பல பிரச்சனைகள்.
In our churches we have had many problems the last 30 years.
கடந்த 30 ஆண்டுகளிலே எங்களுடைய சபைகளிலே பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறோம்.
But
ஆனால்
in all those things
இவைகள் எல்லாவற்றிலையும்
I've gone to God.
நான் தேவனிடத்தில் சென்றிருக்கிறேன்.
He said, Lord,
ஆண்டவரே,
this is not my family, it's your family.
இது என்னுடைய குடும்பம் அல்ல ஆண்டவரே, இது உம்முடைய குடும்பம்.
It's not my church, it's your church.
இது என்னுடைய சபை அல்ல ஆண்டவரே, இது உம்முடைய சபை.
So you must take care of it.
நீர் தான் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
I can't do it.
என்னால செய்ய முடியாது.
I don't believe I can do anything.
எதுமே என்னால செய்ய முடியும் என்று நான் நம்புவதில்லை.
I am available for you, you can do whatever you like to me.
மக்கண்டு நான் ஆயத்தமாக இருக்கிறேன், என்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ என் மூலமாய் செய்யும்.
And I found how God amazingly works and solves the problem.
தேவன் வியப்பாக கிரியை செய்து பிரச்சனைகளை தீர்க்கிறதை பார்த்திருக்கிறேன்.
So you must believe that.
ஆகவே நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும்.
I don't know what problem you are facing in your home.
உங்களுடைய குடும்பத்தில் எவ்விதமான பிரச்சனையை நீங்கள் சந்திக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை.
Maybe I have not faced the problem you have faced.
நீங்கள் சந்தித்திருக்கிற பிரச்சனையை ஒருவேளை நான் சந்திக்கவில்லை.
But I know one thing.
ஆனால் ஒன்றை நான் அறிவேன்.
God can solve every problem.
தேவனால் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும்.
Every problem in your family.
உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்க்க முடியும்.
Never give up.
நீங்கள் ஒரு காலம் விட்டுவிடக் கூடாது.
Never give up even if all your children are unconverted.
உங்கள் எல்லா பிள்ளைகளுமே இரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னாலும் கூட விசுவாசத்தை விட்டுவிடக் கூடாது.
I believe that every one of them will be converted.
ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவராக எல்லாரும் மனம் திரும்புவார்கள், இரட்சிக்கப்படுவார்கள் என்று நம்புகிறேன்.
And I believe that you are interested in that.
நீர் இவைகளிலே விருப்பமுள்ளவராய் இருக்கிறீர்.
You know, there are some amazing stories I've heard.
நான் சில வியக்கத்தக்கதான கதைகளை கேட்டிருக்கிறேன்.
Of mothers and fathers who prayed for their children from the time they were born.
தங்களுடைய பிள்ளைகள் பிறந்ததிலிருந்து அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய தகப்பனும் தாயும்
kept on praying, 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 praying,
தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
And God amazingly answered the specific prayer they prayed.
அவர்கள் ஜெபித்த குறிப்பிட்ட ஜெபத்திற்கு தேவன் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே பதில் கொடுத்திருக்கிறார்.
You know, there are some parents who are converted after their children are become teenagers.
உங்களுக்கு தெரியுமா, சில வீடுகளிலே தங்களுடைய பிள்ளைகள் வாலிப பருவத்தை அடைந்த பிறகு பெற்றோர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
That means whole life, all the children's younger age, they brought them up in worldly ways.
அதனுடைய பொருள் என்னவென்றால் சிறு வயதிலிருந்தே அந்த பிள்ளைகள் உலக பிரகாரமாகவே வளர்த்து விட்டார்கள்.
All bad habits they acquired.
கற்றுக்கொள்ள வேண்டிய கெட்ட பழக்கங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டார்கள்.
Then the parents get converted.
அதற்கு பிறகு பெற்றோர்கள் மனம் திரும்புகிறார்கள்.
They say, what can we do now? Our children are all grown up, they don't listen to us.
இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து பதின் பருவத்தை அடைந்து விட்டார்களே, இப்பொழுது நாம் என்ன செய்வது?
What is the good news I can give them?
இப்பொழுது நான் அவர்களுக்கு என்ன நல்ல செய்தியை சொல்ல முடியும்?
Nothing is impossible with God.
தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை.
You know, that is the message of the gospel.
உங்களுக்கு தெரியுமா, இதுதான் சுவிசேஷத்தினுடைய செய்தி.
Nothing is impossible with God.
தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.
And nothing is impossible to the man who has faith.
விசுவாசமுள்ள மனிதனாலும் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை.
See, the Bible says all things are possible with God.
தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்கிறது.
But it also says
அதே சமயத்திலே
Jesus said
இயேசு சொன்னார்.
In Matthew chapter Mark chapter
9 Mark in Suvisesham 9 Mark
chapter 9 and verse 23
Mark in Suvisesham 9 ஆம் அதிகாரம் 23 ஆம் வசனம்.
All things are possible to him who believes.
நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்.
I want to tell you something which is really surprising.
வியக்கத்தக்கதான ஒரு காரியத்தை, ஆச்சரியப்படுத்தக்கதான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
It's not only one person, God, with whom nothing is impossible.
தேவன் என்கிற ஒரு நபர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று மட்டுமல்ல.
If I were to ask you,
நான் உங்களை கேட்கிறேன்,
for whom is everything possible?
யாரால் எல்லாம் கூடும்?
You'd say God.
நீங்கள் உடனே தேவன் என்று சொல்வீர்கள்.
Anybody else, second person?
வேறு யாராவது இரண்டாவது நபர் இருக்கிறார்களா?
Yes.
ஆம்.
According to this verse, the one who believes.
இந்த 23 ஆம் வசனத்தின்படி விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்.
With God everything is possible.
தேவனால் எல்லாம் கூடும்.
And number 2.
இரண்டு.
The one who believes, with him also everything is possible.
விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்.
That's an amazing word of God.
இது மிகவும் ஆச்சரியப்படத்தக்க தேவனுடைய வார்த்தை.
You know, this man, we can say this man is like a man who's got an unconverted child.
இந்த மனிதனுக்கு மனம் திரும்பாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று நாம் வைத்துக்கொள்ளலாம்.
See, here this man brought his child to the disciples.
இங்கே அவருடைய பிள்ளையை சீஷர்களிடத்திலே கொண்டு வருகிறான்.
He was more than unconverted. That child was possessed by a demon.
மனம் திரும்பாத பிள்ளையை காட்டிலும் மோசமான பிள்ளை, ஏனென்றால் பிசாசு பிடித்த பிள்ளை.
Here is a child possessed by a demon.
இங்கே பிசாசு பிடித்த பிள்ளையை கொண்டு வருகிறார்.
He brings him to the church.
சபைக்கு கொண்டு வருகிறார்.
Nobody converts him in the church.
யாருமே சபையில் அவரை மாற்ற முடியவில்லை.
So he said, comes to Jesus.
இயேசுவினிடத்திலே கொண்டு வருகிறார்.
He said, Lord Jesus.
ஆண்டவரே இயேசுவே,
I brought this child of mine to the church. Nobody could convert him there.
சபைக்கு இந்த பிள்ளையை கூட்டிட்டு போன யாராலுமே மனம் திரும்ப வைக்க முடியவில்லை.
Now Lord Jesus, if you can do something for me, please help me. I want my child to be saved.
ஆண்டவரே, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எனக்கு மனதிரங்கி செய்யுமானவர், எப்படியாவது என் பிள்ளை ரட்சிக்கப்பட வேண்டும்.
That's what we read in verse 17.
இதை தான் 17 ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
And Jesus said,
இயேசு சொன்னார்,
it's not up to me.
அது என்னை பொறுத்த காரியம் மட்டுமல்ல.
Verse 23, if you can believe,
நீ விசுவாசிக்க கூடுமானால்,
if you, not me,
நான் அல்ல நீ,
if you can believe,
நீ விசுவாசிக்க கூடுமானால்,
a miracle will take place with your
child. ஒரு அற்புதம் உன்னுடைய பிள்ளையிடத்தில் நடக்கும்.
Now I want to give you that word if any of you have got a difficult child.
உங்களுக்கு மனம் திரும்பாத கெட்ட மோசமான பிள்ளைகள் இருந்தால் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்ல
விரும்புகிறேன்.
ஆண்டவரே, நீர் எனக்காக ஏதாவது செய்ய முடியுமா என்று தேவனிடத்தில் போய் கேட்கிறீர்கள்.
Think of this story.
இந்த கதையை ஞாபகத்தில்
வைத்து. The Lord says, what about you? Can you believe that
I can? நீ விசுவாசிக்க முடியுமா? அவன் மனம்
திரும்பாத விசுவாசிக்கிறாயா? Everything is possible.
விசுவாசிக்கிறவன் எல்லாம் கூடும்.
God honors those who trust him.
அவரையிலே நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் கனப்படுத்துகிறார்.
So, do you have a difficult wife?
உங்களுக்கு கடினமான மனைவி இருக்கிறாரா?
Difficult husband?
கெட்ட புருஷன் இருக்கிறாரா?
You come before God and say, do something, Lord.
ஆண்டவரே, ஏதாவது செய்ய என்று கேட்கிறீர்களா?
Why has nothing happened so far?
இதுவரை ஏன் ஒன்றுமே நடக்கவில்லை உங்கள் ஜெபங்களுக்கு?
Maybe you haven't believed that God will work for you.
தேவன் உங்களுக்கு என்று கிரியை செய்வார் என்பதை நீங்கள் ஒருவேளை விசுவாசிக்கவில்லை.
Let me tell you something.
ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டும்.
If you pray for many many months,
அநேக மாதங்களாக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்,
and nothing happens.
ஒண்ணுமே நடக்கவில்லை.
You know what it is like?
அது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது?
It's like you plug this fan into the plug point.
நீங்கள் இந்த ஃபேனை அங்க இருக்கக்கூடிய பிளக் பாயிண்ட்ல சொருகிறீர்கள். அந்த பிளக்
and you don't put on the switch.
சுவிட்சை போடுறதில்லை.
What's going to happen?
என்ன நடக்கும்?
Nothing is going to happen.
ஒண்ணுமே நடப்பதில்லை.
You see, I plugged in the fan.
நான் ஃபேனை கஷ்டப்பட்டு அந்த பிளக் கிட்ட கொண்டு போய் அந்த பிளக்கை சொருகி விட்டேனே.
You know, many of our plug points have got a switch attached to it.
உங்களுக்கு தெரியுமா, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய அநேக பிளக் பாயிண்ட் பக்கத்துல ஒரு சுவிட்சும் இருக்கிறது.
You got to put on the switch.
சுவிட்சை போட்டால் தான் ஃபேன் சுத்தும்.
Then only the current flows.
அப்பதான் மின்சாரம் பாயும்.
So when we pray to God, it's like putting the plug into the socket.
நாம் தேவனிடத்திலே ஜெபிக்கிற ஜெபம் என்பது அந்த பிளக் பாயிண்டிலே அந்த பிளக்கை சொருகிறது போல.
Nothing will happen.
ஒண்ணுமே நடக்காது.
You can keep it there for 25 years.
25 ஆண்டுகளாக அந்த பிளக்குகளை வைத்துக் கொண்டே இருக்கலாம்.
Nothing will happen.
ஒன்றும் நடக்காது.
You got to put on the switch.
சுவிட்சை போடுங்க.
That is faith.
அதான் விசுவாசம்.
Lord,
ஆண்டவரே,
I believe you.
நான் உம்மை விசுவாசிக்கிறேன்.
Immediately the current flows.
உடனடியாக மின்சாரம் பாய்கிறது.
If you can believe,
விசுவாசிக்க கூடுமானால்,
all things are possible.
உனக்கு எல்லாம் கூடும்.
If you only pray,
ஜெபம் மட்டும் செய்து கொண்டிருந்தால்,
don't believe,
விசுவாசிக்காவிட்டால்,
that's like putting the plug and not switching on the fan.
அதே பிளக்கை சொருகி விட்டு சுவிட்சை போடாமல் இருக்கிறது போல இருக்கிறது.
So I want to say to you,
ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
God desires to build your home.
தேவன் குடும்பத்தை கட்டியெழுப்ப விரும்புகிறார்.
He's got a burning desire to make your home a glorious home.
உங்களுடைய குடும்பத்தை மகிமுள்ள ஒரு குடும்பமாக மாற்றும்படியாக அவருக்கு பட்சிக்கிற ஒரு வைராக்கியம் இருக்கிறது.
Will you pray a prayer like this for your home?
உங்களுடைய குடும்பத்திற்கு என்று இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்வீர்களா?
I pray that for my home.
என்னுடைய குடும்பத்திற்காக இந்த ஜெபத்தை செய்கிறேன்.
Lord,
ஆண்டவரே,
everybody who comes into my home,
என்னுடைய குடும்பத்திற்கு வருகிற யாரா இருந்தாலும் சரி,
must sense your presence here.
நம்முடைய பிரசன்னத்தை என்னுடைய வீட்டில் உணர வேண்டும்.
They must be blessed.
அவள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்.
Lord, you blessed Abraham.
ஆண்டவரே, நீர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தீர்.
And you said all the families of the earth will be blessed through Abraham.
ஆபிரகாமே, உனக்குள்ளாக பூமியில் உள்ள சகல குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீர்.
I want that for me.
எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டும் ஆண்டவரே.
That's for you also.
உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு.
See Galatians in chapter 3.
கலாத்தியர் 3 அதிகாரம்.
Galatians chapter 3.
கலாத்தியர் 3 அதிகாரம்.
And verse 14.
14 வசனம்.
So that the blessing of Abraham might come upon us Gentiles and we receive the promise of the Spirit through faith.
ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. கலாத்தியர் 3:14.
When the Holy Spirit comes into our life,
பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது,
He brings the blessing of Abraham into our life.
ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாய் கொண்டு வருகிறார்.
And I want you to believe that what the way God blessed Abraham, He'll bless you.
ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே விதத்திலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நீங்கள் நம்ப வேண்டும்.
What did God tell Abraham?
ஆபிரகாமை ஆசீர்வதித்த விதம் என்ன?
I will bless you.
நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்.
And you will be a blessing to all the families of the earth.
பூமியிலே உள்ள சகல குடும்பங்களும் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும்.
Now don't just listen to that.
இது அப்படியே கேட்டுவிட்டு போய்விட வேண்டாம்.
Say, Lord, I take that.
நான் இதை எடுத்துக்கொள்கிறேன்.
I'm putting on the switch today.
இப்பொழுது நான் அந்த சுவிட்சை போடுகிறேன்.
I believe this is your will for me.
ஆண்டவரே, எனக்கென்று இது உம்முடைய சித்தம் என்று நம்புகிறேன்.
You are going to make my home a blessing to everybody who steps into my home.
ஆண்டவரே, என்னுடைய வீட்டிலே அடி எடுத்து வைக்கிற ஒவ்வொருவரையும் என்னுடைய குடும்பத்தை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக்க போகிறீர் ஆண்டவரே.
Anybody who comes into my home is going to sense
ஆண்டவரே, இந்த வீட்டிலே யார் வந்தாலும் உம்முடைய பிரசன்னத்தை உணர வேண்டும்.
Jesus is here.
இயேசு இங்கே இருக்கிறார்.
It's wonderful.
ஆச்சரியமான காரியம்.
You know, many years ago,
அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக,
one brother came to my house.
ஒரு சகோதரன் வீட்டுக்கு வந்தார்.
That was 32 years ago.
32 ஆண்டுகளுக்கு முன்பாக.
He was a godly man.
அவர் தேவ பக்தியுள்ள மனிதனாக இருந்தார்.
And after he prayed with me,
என்னோடு கூட ஜெபித்த பிறகு,
as he was leaving,
அவர் என் வீட்டை விட்டு கடந்து செல்லும் பொழுது,
he said,
அவர் சொன்னார்,
Brother Zach, I have a verse for you.
பிரதர் ஜாக் அவர்களே, நான் உங்களுக்கென்று ஒரு வசனம் வைத்திருக்கிறேன்.
And I pray that will be true for your home.
அது உங்களுடைய வீட்டிலே உங்கள் குடும்பத்தை குறித்த விஷயத்தில் அது மெய்யாக இருக்க வேண்டும் என்று
நம்புகிறேன். It was like a prophecy.
அது தீர்க்கதரிசனத்தை போல அவர் சொன்னார்.
Mark chapter 2 verse 1.
மார்க் 2 அதிகாரம் 1 வசனம்.
And the verse was this.
அந்த வசனம் இதுதான்.
The news went around that Jesus was in the house.
இயேசு அந்த வீட்டிலே இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு அந்த செய்தி எப்படி பரவ ஆரம்பித்தது?
The news went around the locality that Jesus was in this house.
இயேசு இந்த வீட்டிலே இருக்கிறார் என்றதன செய்தியானது அதை சுற்றிலுமுள்ள பகுதிகளுக்கு பரம்பியது.
I've never forgotten that.
அதை நான் ஒருக்காலும் மறக்கவில்லை.
I said, Lord,
ஆண்டவரே,
I want my home to be like that.
என்னுடைய குடும்பம் அப்படி இருக்க விரும்புகிறேன்.
The news goes around the locality that Jesus is living here.
இயேசு இங்கே வசிக்கிறார் என்றதன செய்தியானது அங்கே பரம்பி செல்ல வேண்டும்.
It's not only brother Zach living here, Jesus is living here.
இங்கே பிரதர் ஜாக் மட்டும் இங்கே வசிக்கவில்லை, இயேசு இங்கே வசிக்கிறார்.
Will you pray that for your house?
உங்களுடைய குடும்பத்தை குறித்து இந்த ஜெபத்தை நீங்கள் செய்வீர்களா?
Lord,
ஆண்டவரே,
I want your presence to control everything in my house.
என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே, என்னுடைய பிரசன்னமானது கட்டுப்படுத்த வேண்டும்.
Anything you don't like in my house,
என்னுடைய குடும்பத்தில் உங்களுக்கு பிரியமில்லாத எந்த காரியமாக இருந்தாலும்
throw it away.
ஆண்டவரே, அதை நான் தூக்கி எறிந்து விடுகிறேன்.
Anything we are not supposed to do in this house, we will not do.
இந்த குடும்பத்தில் என்னென்ன காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாதோ அதை செய்ய மாட்டோம்.
This is your house.
நம்முடைய வீடு ஆண்டவரே.
Our children must live for you.
எங்களுடைய பிள்ளைகள் உமக்காக வாழ வேண்டும்.
And as husband and wife, we're going to live with you in the middle.
ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே நடுவராக இருந்து நாங்கள் இருவரும் ஆண்டவரே புருஷன் மனைவியாக வாழ வேண்டும்.
I want your presence here.
உம்முடைய பிரசன்னம் இங்கே இருக்க வேண்டும்.
So that the news will go around.
அப்பொழுது இந்த செய்தி எல்லாம் பரவி செல்லும்.
Jesus is living here.
இயேசுவின் சமூகம் இங்கே இருக்கிறது. இயேசு இங்கே வாழ்கிறார் என்ற செய்தி.
Wouldn't that be wonderful if all of our homes become like that?
நம்முடைய எல்லா குடும்பங்களும் அப்படி ஆகிவிட்டால் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும்.
See how many homes there are here.
இங்கே எவ்வளவு குடும்பங்கள் இருக்குது பாருங்கள்.
There must be 200-300 homes.
200-300 குடும்பங்களாவது இங்கே இருக்கும் என்று எண்ணுகிறேன்.
Imagine if all of our homes the news goes around that Jesus is living in this house.
இந்த குடும்பங்களிலே இயேசு வாழ்கிறார் என்றதன செய்தி பல இடங்களுக்கு பரவி சென்றால்
then your church will be a strong church.
அப்பொழுது உங்களுடைய சபையானது வலிமையுள்ள ஒரு சபையாய் மாறும்.
So don't feel that I can't do anything for the church because I don't preach, I don't play the music.
நான் பிரசங்கம் பண்ணுவதில்லை, நான் இசை கருவிகளை வாசிப்பதில்லை, சபைக்கு நான் என்ன செய்கிறேன் என்று சொல்ல வேண்டாம்.
Much more important than preaching.
பிரசங்கிப்பதை காட்டிலும் முக்கியமானது.
Much more important than the music.
இசையை காட்டிலும் மிக முக்கியமான காரியம்.
Bring Jesus as Lord of every area of your house.
உங்களுடைய குடும்பத்திலே ஒவ்வொரு பகுதியிலேயும் இயேசுவை ஆண்டவராக கொண்டு வாருங்கள்.
And that is the greatest ministry that you can do for your local church.
உங்களுடைய ஸ்தல சபைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பெரிய ஊழியம் அதுதான்.
You may never preach.
ஒரு காலம் பிரசங்கிக்காமல் இருக்கலாம்.
You may never play any instruments or lead the music.
நீங்கள் இசை கருவி வாசிக்காமலோ பாடல்களை நடத்தாமலோ இருக்கலாம்.
But the way you bring up your home
குடும்பத்தை நீங்கள் கொண்டு வருகிற விதம்
will make your church strong.
அது உங்கள் சபையை வலிமை உள்ளதாக மாற்றும்.
And Jesus says,
இயேசு சொல்கிறார்,
I have a burning zeal for your home.
உடைய குடும்பத்திற்கென்று ஒரு பட்சிக்கிற வைராக்கியம் எனக்கு இருக்கிறது.
Let's believe that.
நாம் அதை நம்புவோம்.
That Jesus has a burning zeal to make your home like the tabernacle with the glory of God on it.
தேவனுடைய மகிமை வந்து இறங்கின ஆசரிப்பு கூடாரத்தை போல உங்களுடைய குடும்பத்தை மாற்றுவதற்கு இயேசுவுக்கு பக்தி வைராக்கியம் பட்சித்துக் கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன்.
Don't let the devil say no that won't happen in your home.
எல்லாம் உங்களுடைய குடும்பத்தில் நடக்காது என்று பிசாசு சொல்ல அனுமதிக்க வேண்டாம்.
Today I'm going to believe.
ஆண்டவரே இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன்.
You and I are going to do this together.
நீரும் நானும் சேர்ந்து இதை செய்ய போகிறோம்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
I pray for all the homes that are here.
இங்க இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்.
Right across Tamil Nadu.
தமிழ்நாடு முழுவதுமாக.
I pray that Jesus, the news will go around that Jesus is in our home.
இயேசு இந்த வீட்டிலே வசிக்கிறார் என்கிற செய்தியானது பல இடங்களுக்கு பரவி செல்ல வேண்டும். ஆண்டவரே,
help us Lord.
எங்களை உதவி செய்யும்
ஆண்டவரே. We know you are more interested in this than we are.
ஆண்டவரே, நாங்கள் எந்த அளவுக்கு விருப்பமாய் இருக்கிறோம் அதை காட்டிலும் அதிகமாக நீர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறீர்.
And we trust you, it's going to be true in our home.
ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே இது மெய்யானதாய் மாறும் என்று நாங்கள் நம்புகிறோம்.
And brother sister you say it will be true in my home.
சகோதரனே சகோதரியே சொல்லுங்கள், என் குடும்பத்திலே இது மெய்யாக போகிறது என்று சொல்லுங்கள்.
It will be in my home.
என் குடும்பத்திலே மெய்யாக போகிறது என்று சொல்லுங்கள்.
Praise the Lord.
Amen.
Amen.
Amen.